அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கை ஜனாதிபதி தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிக்கப் போவதில்லை என்று அந்த அமைப்பு அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
தேர்தலிலே பகிஷ்கரிப்பதோ அல்லது வாக்களிக்க தவறுவதோ அது எங்களுடைய இலக்குகளை நோக்கிய பயனுள்ள செய்கையாக இருக்காது என்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய வாக்கு பலத்தை நிரூபிக்கும் வகை தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் இந்த ஜனாதிபதி தேர்தலும் அளிப்பதற்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம்.
இந்தியாவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டுவரும் முயற்சியை இந்தியாவின் 3 முன்னணி கிறிஸ்தவ அமைப்புகள் கூட்டாக எதிர்த்திருப்பது குறித்த செவ்வி.
எப்படி ஒரு சட்டம் வந்திருந்தாலும் அந்த சட்டத்தை எடுத்து செயல்படுத்துவது அரசு. அப்படி செயல்படுத்துகின்ற பொழுது அதுல சிறுபான்மை மத சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த சட்டங்களை பயன்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஆபத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன் ஆளும் பாஜகவில் சேர்ந்திருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடரின் 7வது பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சிவகன், சாதாத்.
ஈராக்கின் வடபகுதியில் சின்யார் மலையில் கடந்த ஒரு மாத காலமாக இஸ்லாமிய தீவிரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்டிருந்த முற்றுகையை தகர்த்ததற்காக தனது போராளிகளுக்கு வாழ்த்து கூற ஈராக்கிய குர்து இன தலைவர் மசூத் பர்சானி அவர்கள் அங்கு சென்றிருக்கின்றார். அந்த மலையில் தஞ்சமடைந்திருந்த ஆயிரக்கணக்கான யஷ்டி சிறுபான்மையினரை மீட்பதற்காக அந்த தாக்குதலை குர்து பெர்ஷ்மேகா போராளிகள் கடந்த வாரம் ஆரம்பித்திருந்தனர். அந்த யஷ்டியின மக்களுக்கான முதலாவது உதவி வாகன தொடரணி தற்பொழுது அங்கு சென்றடைந்திருக்கின்றது. கடந்த கோடை காலத்தில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட அந்த மலையின் கீழ் இருக்கின்ற சிஞ்சார் நகரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தமது போராளிகள் தற்பொழுது தீவிரப்படுத்தியிருப்பதாக பர்சானி கூறியிருக்கின்றார்.
அமெரிக்காவின் சோனி திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னணியில் வடகொரிய அரசாங்கம் இருக்கிறது என அமெரிக்கா பழி சுமத்திய நிலையில், பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கான அமெரிக்காவின் பட்டியலில் வடகொரியாவை மீண்டும் சேர்ப்பது பற்றி தனது நிர்வாகம் மறுபரிசீலனை செய்து வருவதாய் அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்திருக்கிறார். சோனி நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட ஹேக்கிங் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிய இணையவழி அடாவடித்தனம் என CNN தொலைக்காட்சிக்கு அதிபர் ஒபாமா வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்.
No, I don't think it was an act of war. I think it was an act of cyber vandalism that was very costly, very expensive.
ஆனால் தம் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்ற வீண்பழி என வடகொரியா கூறுகிறது. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கான அமெரிக்காவின் பட்டியலில் 20 இருந்து வந்த வடகொரியாவை 2008 அப்போதைய புஷ் நிர்வாகம் நீக்கியிருந்தது.
அதேவேளை குவாண்டனாமா தடுப்பு முகாமை மூடுவதற்காக தன்னாலான அனைத்தையும் தான் செய்ததாகவும் தனது செவ்வியில் ஒபாமா கூறியிருக்கின்றார். அங்கு இன்னமும் 100 தீவிரவாத சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் பலர் மீது இன்னமும் குற்றச்சாட்டுகள் எதுவும் சுமத்தப்படவில்லை. இது இன்னமும் தீவிரவாதிகளை தூண்டுவதற்கு காரணமாகவும் அமெரிக்க பெருமானங்களுக்கும் முரணானதாகவும் இருப்பதாகவும் ஒபாமா கூறியிருக்கின்றார். கியூபாவில் இருக்கின்ற அந்த தடுப்பு முகாமுக்கான செலவு மிகவும் அதிகம் என்றும் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கைதிக்கும் பல லட்சக்கணக்கான டாலர்கள் செலவிடப்படுவதாகவும் அவர் கூறினார். ஒபாமா முதல் தலைவையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இதனை மூடுவது என்பது அவரது ஒரு உறுதிமொழியாக இருந்தது. ஆனால் அதற்கான நடைமுறைகள் மிகவும் மெதுவானதாகவே இருந்தன. சனிக்கிழமை அன்று 4 கைதிகள் அங்கிருந்து ஆப்கானுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள்.
துனிஷியாவின் சரித்திரத்தில் மக்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அதிபராக வரக்கூடிய முதல் தேர்தலின் 2வதும் இறுதியுமான சுற்றில் மக்கள் தற்போது வாக்களித்து வருகின்றனர். அதிபராக இருந்து வந்த ஜீன் ஆபிதீன் பின் அலி மக்கள் எழுச்சியால் பதவி அகற்றப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. அந்த மக்கள் எழுச்சிதான் மற்ற அரபு நாடுகளிலும் அரபு வசந்தமாக பரவியிருந்தது. தற்போது இடைக்கால அதிபராக இருந்து வருகின்ற மூத்த மனித உரிமை ஆர்வலர் மொன்சேஃப் மர்சூக்கியை எதிர்த்து போட்டியிடும் 88 பேஜி கெய்த் எஸ்எப்சி முதல் சுற்றில் அதிக வாக்குகளை பெற்றிருந்தார்.
அமெரிக்காவில் சனிக்கிழமையன்று தமது ரோந்து காரில் இருந்த வழியில் கொல்லப்பட்ட நியூயார்க் போலீஸ் அதிகாரிகள் இருவரின் கொலை குறித்து அதிபர் ஒபாமா கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். தாம் அணிந்திருந்த சீருடைக்காகவே அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக நியூயார்க் போலீஸ் கமிஷனர் பில் பிரவுண்டர் அவர்கள் கூறியிருந்தார். புரூக்ளின்ஸில் இந்த போலீஸ்காரர்கள் கொலை செய்வதற்கு முன்னதாக அவர்களை கொலை செய்த கருப்பு இன நபர் ஒருவர் இவர்களை கொலை செய்வதற்கான தனது திட்டம் குறித்து இணையத்தில் அறிவித்திருந்தார். சிகரெட்டுகளை விற்கின்ற ஏரிக் கானர் என்னும் கருப்பு இனத்தவர் ஒருவர் போலீஸ்காரர்களால் கைது செய்யப்பட்ட வேளையில் இறந்து போனதற்கு பழிவாங்கும் வகையிலேயே தாம் போலீஸ்காரர்களை கொல்லப்போவதாக அவர் கூறியிருந்தார்.
உலக சந்தையில் அண்மை காலமாக பெட்ரோலிய எண்ணெயின் விலை 40% அதிகமான வீழ்ச்சிக்கான காரணம் ஒபெக் எனப்படும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நாடுகள்தான் என ஐக்கிய அரபு எமிரேட்டுகளின் எண்ணெய் வள அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பொறுப்பற்ற வகையில் மிக அதிகமான அளவுகளில் இவர்கள் எண்ணெயை எடுத்து சந்தையில் விற்றுவிடுகிறார்கள் என அவர் பழி சுமத்தியிருக்கின்றார்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்தி ஒன்று. இலங்கை ஜனாதிபதி தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிக்கப் போவதில்லை என்று இன்று அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறது. இந்த முடிவின் பின்னணி என்ன என்று அந்த அமைப்பின் செயலாளர் மாவை சேனாதிராஜா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சேவகன். அவரது தொலைபேசி தரம் மட்டுப்பட்ட நிலையிலேயே இருப்பதால் ஒலியின் தரமும் குறைவாகவே இருக்கிறது.
எங்களுடைய பிரதேச சபை தலைவர் உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் யாழ்ப்பாண மாவட்டத்திலே சந்தித்தது போல பின்பு திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களத்திலும் கலந்து கொண்டவர்கள் போல இன்றைக்கு வண்டி மாவட்டத்திலே முல்லைத்தீவு, மன்னார், பௌரியா பிரதேச சபை எங்களுடைய ஆளுகையில் இருக்கின்ற பிரதேச சபை தலைவர்கள், உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்களுடைய மலைத்தில் இன்றைக்கு தேர்தலில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் கலந்துரையாடினோம். நாங்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் உறுதியாக இருந்துதான் அந்த பவுனியாவை சந்தித்த போது ஓரளவுக்கு அவருடைய கருத்தை நாங்கள் முழுமையாக ஒரு கருத்துக்கு வந்தோம். நாள் போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வாக்காளர்களை எந்த தாமதமும் இல்லாமல் இந்த தேர்தலிலே எல்லோரும் போய் வாக்களிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் நூறுவீடாக சென்று வாக்களிக்க செய்கின்ற வேலையில் ஈடுபடுங்கள் என்று இன்றைக்கு நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அநேகமாக கிறிஸ்துமஸ் தினத்துக்கு அப்பால் அதற்கு அடுத்த தினங்களில் தான் சம்பந்தன் அவர்கள் கொழும்புக்கு வருகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் கூறியாக அந்த யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தீர்மானித்து பகிரங்கமாக அறிவிப்பார்கள்.
இந்த முடிவை எடுப்பதற்கு நீங்கள் இவ்வளவு தாமதிப்பதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது?
ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி எங்களுடைய முக்கியமான பிரதான கட்சிகள் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சியும் மற்றது எங்களுடைய உள்ளூராட்சியாளர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தான் அந்த அந்த ஊர்களில் அந்தந்த பிரதேசங்களில் இந்த தலைமகளில் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் மாவட்டம் மாவட்டமாக இந்த வாரம் முழுவதும் சென்று சந்தித்து வருகின்றோம். மற்றது நாங்கள் தாமதம் செய்வதற்கு எங்களுடைய அறிவிப்பினால் எந்த விதமான கருத்து மோதல்களுக்கு உடமில்லாமல் நாங்கள் எங்களுடைய கருத்தையும் ஒன்று திரட்டித்தான் நாங்கள் அந்த கருத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டியிருக்கின்றோம். அது சில முக்கியமான காரணம், நாங்கள் சரியாக எங்களுடைய மக்களிடம் கருத்துக்கள் அறிந்ததில்லாத அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியதுக்கு அமைய நாங்கள் இன்னொரு கருத்து கேட்கின்றோம். ஆனபடியால் இன்னொரு அண்ணனுக்கு அந்த கருத்துக்கள் திரு சமந்திர அவர்கள் மன்னலுக்கு பின்னர் தான், ஏன்னால் அவர் உடல்நல அவருடைய சத்துவ சிகிச்சை இதய தத்துவ சிகிச்சை காரணமாக மீண்டும் ஒரு ஆண்டு முடிந்ததே அந்த சத்துவ சிகிச்சை சம்பந்தமாக போய் பரிசோதிக்க வேண்டியது காரணத்தினால் மற்றது இந்த மாதத்தில் இறுதியில் நாங்கள் அறிவிப்பதுதான் முறையான பொருத்தமான சந்தர்ப்பமாக இருக்க முடியும் என்பதாலும் நாங்கள் அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் இந்த கருத்துக்களை திரட்டியிருக்கிறோம். மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற பரிசோதனை நம்பிக்கை வருகிறது. அவர்களுக்கு ஒரு இரண்டு தினங்களில் தான் நூறு விரும்புவார் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆனபடியால் இதில் நாங்கள் பெரிய நேரத்தில் நாங்கள் எண்ணியிருந்த நேரத்தில் அறிவிப்பதற்கு பல ஆர்வங்கள் இருக்கின்றன. அவர் வருகின்ற பொருளாத நேரம் சரியாக இருக்கும், அப்பொழுது நாங்கள் எங்களுடைய எடுத்துக் கொள்வோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் மாவை சேனாதிராஜா. இந்தியாவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டுவரும் ஆளும் பாஜகவின் முயற்சியை இந்தியாவின் 3 முன்னணி கிறிஸ்தவ கூட்டமைப்புகள் ஒன்றாக எதிர்த்திருக்கின்றன. இந்த எதிர்ப்புக்கு என்ன காரணம் என்று இந்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்கும் அமைப்புகளில் ஒன்றான கத்தோலிக்க திருச்சபையின் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட கல்விக்குழு தலைவர் அருட்தந்தை சுவாமிநாதனிடம் கேட்டார் சாதாத்.
இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு,
இங்க வந்து கருத்து சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரம் என்ற அடிப்படை சுதந்திரங்கள் இருக்கு. ஆக எந்த ஒரு தனி மனிதனும் தான் விரும்புகின்ற ஒரு மதத்தை பின்பற்றவும் அதை கருத்து சுதந்திரத்தோடு எடுத்து சொல்லவும் அடிப்படை உரிமை இருக்கிறது. இதுதான் நாங்க முதல்ல சொல்றோம். அப்ப வந்து மத கருத்தை எடுத்து சொல்லுகின்ற சுதந்திரத்தை அடிப்படையிலே எடுத்து சொல்லுவதற்கு அடிப்படை உரிமை இருக்கிறது. ஆக மதமாற்ற தடை சட்டம் என்று வருகின்ற பொழுது இந்த அடிப்படை சுதந்திரமே அதுல அடிபடுது என்றது முதல் கருத்து. ரெண்டாவது, இந்த மதமாற்ற தடை சட்டம் என்ற பெயரிலோ அல்லது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்ற பெயரிலோ எப்படி ஒரு சட்டம் வந்திருந்தாலும் அந்த சட்டத்தை எடுத்து செயல்படுத்துவது அரசு. அப்படி செயல்படுத்துகின்ற பொழுது அதுல சிறுபான்மை, மத சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த சட்டங்களை பயன்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஆபத்தை நாங்க பார்க்கிறோம்.
கட்டாய மதமாற்றங்களை மட்டுமே தடுப்பதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் போது அதில் வந்து சிறுபான்மையினருக்கான உத்தரவாதங்கள் இருக்கத்தானே செய்யும். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க?
அதாவது பாதுகாப்பு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அந்த சட்டத்தை எடுத்து பயன்படுத்துவதோட கையில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு அவர் விரும்பி செல்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அதை இதில் கட்டாயம் இருக்கிறது இல்லை என்று தீர்மானிப்பது அந்த அதிகாரியுடைய கையில் இருக்கிறது. எனவே தேவையில்லாமல் இந்த இடத்தில் கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டது என்று ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த அடிப்படையிலே பல பிரச்சனைகளை உருவாக்கி நெருக்கடிகளை உருவாக்குகின்ற சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். இது வந்து குறிப்பாக சிறுபான்மை, மத சிறுபான்மையினருக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்தப்படுது என்பதுதான் நிதர்சனம். கட்டாய மத மாற்றம் என்பது எந்த ஒரு மதத்திற்கும் அது ஏற்புடையது அல்ல, கண்டிப்பாக கிறிஸ்தவ மதத்திற்கு அது ஏற்புடையதே அல்ல. இருந்தாலும் சட்டங்கள் என்று வந்துவிட்டால் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு குறிப்பாக மத சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அது பயன்படுத்தப்படும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது.
மதமாற்ற தடை சட்டம் போன்ற விஷயங்களுக்கு சாதாரணமாக அதிக அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பது கிறிஸ்தவ சமூகத்தினர் தான் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு உங்கள் பதில் என்ன?
கிறிஸ்தவ மதத்தை நோக்கி அதிகமான மக்கள் வருகின்றார்கள் என்ற ஒரு பெருமை இருக்கிறது. கூட்டு பிரார்த்தனை என்பது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற ஒரு அடிப்படை ஒரு நிலைப்பாடு. எனவே கிறிஸ்தவ மக்கள் கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக கூடுவதும் அங்கே கோயில் கட்டி அங்கு வழிபடுவதற்கு கூடுவதும் மக்கள் பார்க்கின்றார்கள். இப்படி செய்வதனால் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறார்களோ, அதிக மக்கள் வந்து கிறிஸ்தவ மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்களோ என்றெல்லாம் ஒரு அச்சம் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கின்ற இந்த மக்கள் கணக்கு தொகையை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ மக்கள் தொகையில் கூடுதலான எண்ணிக்கை இருப்பதாகவே புள்ளிபகவன் இல்லை. எனவே மக்கள் ஏதோ பல லட்சக்கணக்கில் கிறிஸ்துமஸ் போகின்றார்கள் என்ற ஒரு வதந்தியும் ஒரு திறமையும் உண்மையாகவே தவறானது.
கிறிஸ்துமஸ் நாளாகவும் கொண்டாடப்படுகின்ற டிசம்பர் 25ஆம் தேதியை அரசாங்கம் அதை நல்லாட்சி தினமாக கொண்டாட போவதாக அறிவித்து அன்றைய தினம் வந்து மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய நவோதயா, கேந்திர வித்யாலயா போன்ற பள்ளிக்கூடங்கள் வந்து செயல்படுங்கிற மாதிரியான அறிக்கைகள் வெளியாகி இருந்தன. இதையும் உங்களுடைய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய கூட்டறிக்கை கண்டித்திருக்கிறது. இதை கண்டிக்க காரணம் என்ன?
அது கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா மக்களுமே அதை கண்டிக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் அரசு விடுமுறை என்று இருக்கிறது அந்த கிறிஸ்து பிறப்பு தினம் என்பது. அது அகில உலகிலும் அனுசரிக்கப்படுகின்ற, கொண்டாடப்படுகின்ற, சில சமயத்தில் மத வேறுபாடு என்று ஒரு சமூக விழாவாகவே கொண்டாடுகின்ற மிக பிரமாண்டமான ஒரு விழா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளில் நல்லாட்சி தினம் அல்லது நல்ல ஆளுமை தினம் என்றெல்லாம் வச்சு அந்த மக்களுடைய கவனத்தை திருப்புகின்ற ஒரு முயற்சியாகவும் அந்த ஒரு போர்வையில இந்த கிறிஸ்துவ விழாவை அதனுடைய முக்கியத்தையும் அதனுடைய கவனத்தையும் அது குறைக்கின்ற விதத்தில் அமைகிறது என்பது நாம் பார்க்கின்றோம். எல்லா மதங்களுக்கும் அந்தந்த மதத்தினுடைய விழாக்களை எல்லாரும் அதை அனுசரிக்க போதுமான வாய்ப்புகளை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். இது ஒரு சிறிய தடையாக தான் நாம் பார்க்கின்றோம்.
கத்தோலிக்க திருச்சபையின் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட கல்விக்குழு தலைவர் அருட்தந்தை சுவாமிநாதன். நேயர்களே, இந்தியாவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தேவையா தேவையில்லையா? உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை வாரந்தோறும் இடம்பெறும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நடிகர் நெப்போலியன் நேற்று ஆளும் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். சென்னையில் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த கட்சி மாற்றம் ஏன் என்று அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
அதாவது என்னுடைய 16வது வயசுலேருந்து நேற்று வரைக்கும் இந்த திமுகவில் தான் நான் வந்து பாடுபட்டிருக்கேன். திமுக தான் கருப்பு சோப்பு தான், கலைஞர் தான் உதயசூரியன் தான். நான் இந்த 35 வருஷத்தில் கட்சியில ஒரு வட்டச் செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு நகரச் செயலாளரோ, ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு மாநில பொறுப்புலையோ எந்த பொறுப்புலையும் இல்லாமல் 35 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு பணியாற்றுறதுக்காக சட்டமன்ற பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஜெயிச்சு 5 ஆண்டு காலம் பணியாற்றிருக்கிறேன். அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் பணியாற்றிருக்கிறேன். இந்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன். மத்திய அமைச்சரானப்ப என்னை முழுமையாக செயல்பட விடலை. 5 ஆண்டு காலம் எனக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தாங்க. நம்ம கட்சிக்காரங்களே இடைஞ்சல் கொடுத்து என்னை வந்து எந்த விதத்திலும் செயல்பட விடாம எனக்கு ரொம்ப அவமானப்படுத்தினாங்க.
இடைஞ்சல்னா கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? இடைஞ்சல்னா என்ன மாதிரியான இடைஞ்சல்? நீங்கள் செயல்பட முடியாத விதமா?
நான் தொகுதிக்கு போகணும். இப்ப தொகுதியில நம்ம வந்து 11 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில நான் போய் வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் எந்த தொகுதியில எந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த கட்சிக்காரன் தான் கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த கட்சிக்கார கொண்டு வந்து சேர்த்து அந்த விஷயம் சொன்னாதான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். யாரையும் என்கிட்டயே வர விடுறது இல்ல. எந்த கட்சிக்காரனும் என்னை வந்து பார்க்க கூடாது. எந்த கட்சிக்காரனும் என் ஆபீஸுக்கு வரக்கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது, என்னை வந்து ஏர்போர்ட்டையோ இல்ல ரயில்வே ஸ்டேஷனையோ வந்து ரிசீவ் பண்ணக்கூடாது. என் நிதியை கூட வாங்கக்கூடாது. அப்படி வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு கட்சியில இருக்கிற ஒரு முன்னோடிகள் போட்டிருக்க உத்தரவுனால தொண்டர்கள் யாரும் என்னை வந்து பார்க்க வர்றதில்ல, என் கூட வர்றதில்ல. அதனால தொகுதியில் இருக்கிற நிலவரங்கள் பிரச்சனைகள் என்னுடைய கவனத்துக்கே வராது. எந்த வேலையும் செய்ய முடியாது. என்னை தனிமைப்படுத்தி என்னை அவமானப்படுத்துறது எந்த போஸ்டர்லையும் என்னுடைய இன்விடேஷன்ல ஒரு அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, என் பேரே போடக்கூடாது. யாராவது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு திருவிழா காது குத்து கல்யாணம் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டானா அடுத்த நாள் அவனை கட்சியிலேருந்து உரம் கட்டிடுவாங்க. இவ்வளவு அசிங்கம் அவமானப்படுத்தினாங்க. அதையும் மீறி கட்சிக்கு நான் வேலை செஞ்சேன். தொகுதிக்கு என்னால முடிஞ்சதை வேலை செஞ்சேன். இந்த மன உளைச்சல் எனக்கு ரொம்ப ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வேண்டாம்ப்பா, அரசியல இவ்வளவு அசிங்கம் அவமானப்படணுமா, வேண்டாம்னு போதுன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு அரசியலே வேண்டாம்னு ஒதுங்கிட்டேன்.
அப்படி இருக்க தற்போது பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க காரணங்கள் என்ன?
ஓராண்டுக்காக ஒதுங்கி இருந்தேன். என்னை அந்த மாதிரி ஒதுங்க கூடாது. நீங்க அரசியல உங்களை போன்ற நேர்மையானவர்கள் கடினமா உழைக்கக்கூடியவர்கள் வந்து ஒதுங்கி இருக்க கூடாது. நீங்க வாங்க. அந்த இயக்கம் இல்லையானா என்ன? எங்க இயக்கத்துக்கு வாங்கன்னு பாஜக இருந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இன்றைக்கு இருக்கிற இளைய தலைவர்கள் பெரிய மாற்றத்தை விரும்புறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல மோடி வந்து இன்னைக்கு உலக அளவுல ஒரு சிறந்த தலைவரா விளங்குறாரு. இந்தியாவை வந்து ஒரு வலிமையான பாரதமா மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சு வராரு. ஏன் அதுல இணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இணைஞ்சிருக்கு.
ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் நீங்கள் எடுத்திருப்பது சந்தர்ப்பவாதமான ஒரு முடிவுன்னு சொல்லி உங்களை விமர்சிக்கிறதா செய்திகள் வந்திருக்குது. இதற்கு உங்கள் பதில் என்ன?
எந்த விதமான சந்தர்ப்பம் என்னைக்குமே நான் பண்ணிக்கிட்டது இல்ல. சந்தர்ப்பவாதம் பண்ணீங்கன்னா கலைஞர்கிட்ட நான் ஏதாவதெல்லாம் கேட்டு எப்பப்பெல்லாம் பண்ணிருக்கலாமே, இது வரைக்கும் நான் வேற எதுவுமே கேட்டது கிடையாது. அவருக்கு என்னுடைய குணாதிசயங்களே அதுதான். அதனால சும்மா அப்ப சந்தர்ப்பவாதம் என்ன, தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி அவ்வளவு பவர்ஃபுல் கட்சியான கிடையாது. அது வந்து மத்த கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இப்ப சிறிய கட்சியா இருக்கு. அந்த சிறிய கட்சியை பெரிய கட்சியா வளர்க்கறதுக்காக நான் அவ்வளவு நுழைஞ்சிருக்கிறேன்.
திமுகவில் ஜனநாயகம் இல்லைங்கிற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. ஆனா திமுகவில் உங்களுடைய வளர்ச்சி, அதாவது நீங்கள் முதல் முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி அரசியல் பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க, இந்த வளர்ச்சியே அந்த ஜனநாயகமற்ற போக்கு இருக்குல்ல கட்சிக்குள்ள, அதனால் நீங்கள் பலனடைந்தவர். ஆனா இன்னைக்கு நீங்க ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கு உங்கள் பதில் என்ன?
திமுக எந்த நடிகர் வந்து இவ்வளவு பாப்புலர் நடிகர் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு யார் போயிருக்க? கிடையாது. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு பாப்புலர் நடிகர் மக்களுக்கு வந்து எளிமையா போய் கருத்துக்களை சென்றடையக்கூடிய ஒரு நடிகர், அதனால அவருக்கு இந்த பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால கொடுத்தாங்க. தலைவர் வந்து எனக்கு சீட்டு கொடுத்தது, எனக்கு மந்திரி பதவி கொடுத்தது எனக்கு சந்தோஷம். செயல்பட விடலையே. வாழை இலைய போட்டு அறுசுவை உணவை வச்சுட்டு கையை கட்டி போட்டா எப்படி சாப்பிடுறது?
பாஜகவில் சேர்ந்திருக்கும் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நடிகர் நெப்போலியன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டக தொடரின் 7ஆம் பகுதி, தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
சமூகத்தினால புறக்கணிக்கப்பட்ட, அந்த குடும்பத்தினால வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட ஒருத்தருக்காக பேசுறதுக்கு இங்க யாரும் கிடையாது. அவரோட மரணம் எவ்வளவு மௌனமா செய்யப்படுதோ, அந்த கொலை எவ்வளவு மௌனமா செய்யப்படுதோ, அதே மாதிரிதான் இந்த சமுதாயமும் அந்த கொலைக்காக தலை குனிஞ்சு அமைதியா நின்றுட்டு போயிடுறதோட முடிச்சிடுறாங்க. எல்லாருமே யாரும் இந்த மாதிரி கொலை பண்ணவங்கன்னு தெரிஞ்சா கூட போய் யாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க.
சென்னையைச் சேர்ந்த ஊடகவியலாளர் பிரமீளா கிருஷ்ணனின் குரல் அது. தமிழ்நாட்டில் பரவலாக தொடரும் பல வகையான முதியோர் கொலைகள் குறித்து ஒட்டுமொத்த மாநிலத்திற்கு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலேயே கூட தெரிந்திருக்கும் நிலையில் இதுவரை ஒரே ஒரு முதியோர் கொலை கூட நீதிமன்ற தண்டனையில் முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து அவரது அனுபவ கருத்துக்கள் இவை. காரணம், தமிழ்நாட்டின் முதியோர் கொலைகள் தொடர்பில் தொடர்ந்து செய்தி சேகரித்து வருபவர் அவர். தமிழக அரசும் தமிழ்ச் சமூகமும் இதுகுறித்து பெரிய அளவில் பொது வெளியில் விவாதிக்க மறுத்து மௌனம் காப்பதற்கான காரணம் என்ன?
ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பா சொல்லுவாங்க. போய் கேட்டா அப்போ நான் ஒவ்வொரு வீடா போயிட்டு நான் வந்து என்னன்னு சொன்னேன்னா, நான் ஓல்டேஜ் பென்ஷனுக்காக வந்திருக்கேன், அது யாராருக்கெல்லாம் கிடைக்கலையோ அதை பத்தி வாங்கி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீட்லயும் வயசானவங்களையும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் போய் மீட் பண்றதுக்காக போனேன். அப்ப வந்து ஒருத்தர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி துபாயில வந்து வேலை கிடைச்சிருக்கு, அதனால இனி எங்க அம்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், தலை குத்திட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வீட்டுல அந்த பையன் அம்மா மட்டும்தான். அதனால ஓ, இது காலங்காலமா நடந்துட்டு வர ஒரு விஷயம், காலங்காலமா இது எல்லாரும் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ரிச்சுவல் சொல்ல போனா. எப்படி வந்து ஒரு பொண்ணு பிறந்தா வந்துட்டு காது குத்துற இது வைக்கிறோமா, சடங்கு வைக்கிறாங்கல்ல, பெண்களுக்கு சடங்கு வைக்கிறாங்க, திருமணம் நடக்குது, அந்த மாதிரி இது ஒரு இது கொலை பண்றது ஒரு சடங்கா பண்ணிட்டு இருந்தாங்க.
சமூகம் இதை சடங்காக்கி வைத்திருக்கும் நிலையில் தமிழக அரசோ இதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே அணுகுகிறது. மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் நடக்கும் முதியோர் கொலைகள் தொடர்பில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்க மேற்கொண்ட முயற்சிகள் பலன் தரவில்லை. அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சந்தித்த ஒரே ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கூட இதில் தாமோ தமது துறையோ மேலதிகமாக செய்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை என்பதாக விளக்கமளித்தார். அவரது காவல்துறைக்கு தேவை முறையான புகார் மற்றும் சட்டம் ஏற்கத்தக்க சாட்சிகள். இந்த விவகாரத்தை தமிழக அரசின் கவனத்திற்கு இதற்கு முன்பு கொண்டு போன போது தனக்கு நேர்ந்த அனுபவம் குறித்து பிரமீளா கிருஷ்ணன்.
நான் இந்த சம்பவத்தை பத்தி நான் போய் விருதுநகர்ல அப்ப வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரா இருந்தவங்கள்ட்ட போய் நான் பேசும்போது அவங்க நம்பவே இல்லை, இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இது நடக்குது, இது எப்படி ஒரு கம்பவுண்டரோ ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து ஊசி போட்டு வயசானவங்களை கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப வந்து அந்த கலெக்டர் வந்து கூப்பிட்டு அவங்க அதிகாரிகள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர்ல நடக்குதா அப்படின்னு. அப்ப உடனே அதிகாரிகள் வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க நடக்குது. அப்ப உடனே கலெக்டர் கேக்குறாங்க, ஏன் இது வரைக்கும் புகார் யாருமே கொடுக்கல, ஏன் யாருமே கன்விக்ட் ஆகல? அப்ப உடனே அதிகாரிகள் சொல்றாங்க, இது யாருமே கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இந்த கொலை செய்யறவங்களே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறனால யாரு போய் புகார் கொடுப்பா? அந்த உறவினர்களோ தெரிஞ்சவங்களோ எல்லாரும் ஒரு மௌனமா அந்த சரி இந்த இறப்பு நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் போவாங்களே தவிர யாரும் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்களே. இன்னொன்னு, காட்டி கொடுக்கறதுனால என்ன லாபம்? இதனால ஒண்ணுமே இந்த சமுதாயத்துல அந்த வாழ்ந்து முடிஞ்ச மனிதர்களால நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த ரீசன்ஸ்னாலதான் இந்த மாதிரியான கொலைகள் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கும் அந்த தண்டனைகள் வந்து யாருக்கும் கிடைக்காம இருக்கிறதுக்கும் இதெல்லாம் தான் காரணம் நான் நினைக்கிறேன்.
இன்னமும் வந்து சில பல மட்டங்கள்ல இது தொடருது வெவ்வேறு விதத்துல, இன்னும் கொஞ்சம் வெளியில வராம இப்போ அதுக்கு முன்னாடி வந்து
I would say that கண்டிப்பா தொடருதுன்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த விஷயம் இப்ப படிச்ச மக்கள் அவங்க எல்லாத்தையும் ஈஸியா ஏமாத்திடுவாங்களே. இப்ப நீங்க வந்து விருதுநகர்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சென்னையில எப்படி கண்டுபிடிக்கிறது? சாதாரணமா ஜஸ்ட் ஒரு தலகாணியை வச்சு அமுத்தி கூட கொல்லலாமே, யாரு வந்து கேட்க போறா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம இந்த சொசைட்டியில இருக்கிற எல்லா வயசானவங்களையும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறது தான். இத்தனை வருஷம் நம்ம அவங்களோட உழைப்புல வாழ்ந்திருக்கோம், அந்த அந்த ஒரு எந்த ஒரு மனிதனையுமே இல்லாம இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம என்ன நம்ம ஃபீல் பண்றோம்னா, அஸ் இஃப் எவ்ரிபடி இஸ் யங் அண்ட் யூ ஷுட் பி யங் அண்ட் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன்லி ஃபார் யங் பீப்புள். ஒரு 40 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் பெருசு, நீ எல்லாம் நீ வாடுறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு இந்த சமுதாயம் இப்ப இருக்கிற சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கு.
முதியோர் கொலைகளை இப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கும் காவல்துறை வேறு சந்தேக மரணங்களை உரிய முறையில் விசாரிப்பதாக கூறுகிறார் உசிலம்பட்டியைச் சேர்ந்த யூரைஸ் என்கிற தொண்டு நிறுவன ஒருங்கிணைப்பாளர் நெப்போலியன் ராஜ்.
முதியோர் மரணத்துல வந்து அவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மற்ற மரணங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா, வளரும் பெண், அந்த பெண் அது அடோலசன்ட் கேர்ள் வந்து இறக்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த அடோலசன்ட் கேர்ள் மத்தியில் ஒர்க் பண்றதுனால அது சந்தேக மரணம்ன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி எடுக்கும்போது அதில் வந்து ஒரு சீரியஸாக ஸ்டெப் எடுத்து அதை சந்தேக மரணம்னு சொல்லும்போது அவங்க பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதை வந்து எப்படி கொலை பண்ணியிருக்காதா அல்லது வந்து தற்கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து கொலையை வந்து தற்கொலையாக பண்ணவங்க அதை மாற்றி நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை வந்து எடுக்க வச்சிட்டோம். ஆனால் இந்த முதியோர் கொலை பண்ணும்போது எங்களால் எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அது வந்து சரியான அரசு நடவடிக்கை இல்லை, ப்ரெஷர்ஸ் கொடுக்க முடியல. அதுல வந்து எல்லா சாட்சி சொல்வதும் நிறைய பேர் வந்தாங்க, இதில் சாட்சிகளுக்கும் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது.
இந்த முதியோர் கொலைகளை பொறுத்தவரை ஏழை பணக்காரன் வித்தியாசமோ ஜாதி மதம் சார்ந்த வேறுபாடுகளோ பெரிய அளவில் இருப்பதில்லை என்றும் நெப்போலியன் ராஜ் கூறுகிறார்.
இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதிங்கிற லெவலில் இல்லை, எல்லா ஜாதியிலையுமே பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சுமை பொருளாதார சுமைன்னு வரும்போது எல்லா ஜாதிக்காரங்களும் அது, அதனால இது ஜாதி வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு எல்லாமே செய்கிறாங்க.
ஏழைகள் செய்யும் முதியோர் கொலைகள் வெளியில் தெரிவதற்கும் வசதியானவர்கள் செய்யும் அதே போன்ற கொலைகள் வெளியில் தெரியாமல் இருப்பதற்குமான காரணிகளை விவரிக்கிறார்கள் யூரைஸ் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த களப்பணியாளர்கள் ராசாத்தி மற்றும் செல்வராணி.
வேலைகள் செய்யறது வந்து அவனை பங்காளி அங்காங்காளி பங்காளி அடுத்த வீடு மூணாம் மூணு புறம் தெரிஞ்சு போயிடறான். பணக்காரர் செய்யறது யாருக்கும் தெரியாது, அவன் வீட்டுக்குள்ளே யாரும் விட மாட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி நமக்கு தெரியும்? இப்போ இல்லாத வீடுனா ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தி வருவா, பாப்பா என்ன வாப்பா வாத்தா எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, என்ன எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறதுனால நாம நாங்கள் நாளைக்கு வேலையை முடிக்க போகிறோம் மத்த எப்படி பார்க்க முடியலன்றவாவா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க, யாருக்கும் தெரியாமல் செஞ்சு விடுவாங்க பணக்காரங்க. டாக்டர் வருவாங்க, காரில் வருவாங்க, ஊசி போடுவாங்க, என்ன ஊசி இப்போதான் போட்டு போகிறாரு டாக்டர் செத்து போனாங்க அப்படின்ட்டு வேலை முடிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு அம்மளுக்குண்ட இல்லாதவங்கண்ட எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி செய்கிறது கொள்றது எல்லாருமே.
ஏழைகளை விட பணக்காரவங்க தான் கொள்றாங்க அதிகம் வந்து பணக்காரவதே, ஆனால் அவங்க கொள்றதே தெரிய மாட்டேன்னு வெளியில். உங்கள் மாதிரி ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸுப்பை வச்சுதே அந்த போய் அவங்கள கொல்லணும்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுப்பை வச்சு அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுப்பை வச்சு தான் கூட்டிகிட்டு வந்து கொள்றதை கொள்றது அதே ஊசிதே ஊசிதே சார், ஊசி போட்டுதே கொள்வாங்க.
இப்படி தங்களுக்கு இனி தேவையில்லை என்று பலவந்தமாக கொல்லப்படும் முதியவர் கொலைகள் கூட நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கும் நிகழ்வுகள் அல்ல. மாறாக முதியோர் மரணத்தின் மூலம் வரும் வருமானத்திற்கு ஏற்ப நன்கு திட்டமிட்டே இந்த கொலைகள் நடத்தப்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள்.
கொடுக்கறது எப்படி நல்ல டைம் பார்த்து கொடுப்பாங்க, கொட்டு கொட்டணும்ல, காலையில வருமானம் வாங்கணும்ல,
மருந்து கொடுக்கறது கூட குறிப்பிட்ட நேரம் பார்த்து கொடுப்பாங்கன்னு. ஏன் அப்படி?
அப்போதானே சார் தாய் வழிகளை எட்டத்தில் இருக்கவங்கலாம் சொல்லி விட முடியும், அவங்கெல்லாம் வர முடியும். அப்புறம் கொட்டுக்கு காசு தான் பண்ணணும், ஒவ்வொரு நாலு மணி இருந்தானக்கு நாலு பேர் ஆளுக்கு 10,000 பார்த்து போடணும், போட்டு அதுக்கான பேச பேச்சு கொட்டுக்காரனை கூட்டுக்காரன்னு மாலைக்காரனை கூட்டுக்காரன்னு ரேடியோக்காரன் ஆட்டோக்காரன் எல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறம் அவங்க சீர் பரிசு கொண்டுக்கார, பண்டா பாத்திரம் கொண்டுக்காரவங்க, நகை நட்டு கொண்டுக்காரவங்க, அவங்கெல்லாம் கொண்டு வந்து பணம் இருக்கையில அவங்க அவங்க சொந்தக்காரர்களுக்கு போட்டுருவாங்க. போட்டு இன்னைக்கு என்ன 4 மணிக்கு செத்தாங்கன்னா மறுநாள் 4 மணிக்கு தூக்கிடுவாங்க. அதை டைம் பார்த்து அந்த மருந்து கொடுப்பாங்க. சீர் வரிசைக்காக அந்த வருமானம் வாங்குறதுக்காக அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு ஆள் சாகுதுன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நமக்கு எப்படி தோதா அப்படித்தான் செய்யணும். கரெக்டாக காலையில் கொடுத்துருவாங்க, ஒரு 9 மணி 10 மணிக்கு கொடுத்துட்டாங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு வேலை முடிஞ்சுக்கிறோம். முடிஞ்சதுமே 4 மணிக்கு மேலே கொட்டு கொட இது பண்ணுறவங்க ரெடி பண்ணுறவங்க இப்போ தான் ஃபோன் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி விட்டுருவாங்க. அவன் 8 இருக்கவெல்லாம் விடிய 11 மணி 12 மணிக்கில் சீர் வரிசையில் வந்து சேர்ந்துடும். 2 மணி 3 மணிக்கில் எல்லாரும் வந்துடுவாங்க. சேர்ந்த பிறகு அவங்க வாங்குறத வாங்கிட்டு அப்புறம் தான் அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி தோது பார்த்தா அவங்க செய்வாங்க, அந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க.
அதெல்லாம் தடுக்கணும் சார், எங்கே தடுக்க போகுது? கவர்மெண்ட் மக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்குது, எங்கே சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் தடுப்பாங்களா? இப்போ நாங்கள் பூராமே சொல்கிறோம், இதை சொல்கிற கேட்டு அந்த கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்குமா? அவங்கள எடுக்காதுல்ல, ஏன்னா அப்போ சமயம் மட்டும் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாங்க சார், அப்படியே அதை விட்டுருவாங்க. இதை ஏன் போய் எடுக்கணும்? காசை கொடுத்தாத்தே வேலை நடக்கும், காசு கொடுக்கலன்னா வேலை நடக்காது. எந்த இதுமே இப்போ சாதாரண ஒரு வியோட்ட போங்க, ஒரு போனவங்க செத்து கிடக்கு, மொதல் வியோட்டத்தையும் போய் இது பண்ணுறான். அந்த வியோவுக்கு பணத்தை குடிச்சிருக்கோம், அந்த போலீஸ்காரங்களுக்கு அங்கே போய் பணத்தை கொடுத்து அந்த கேஸை அப்படியே அமைக்கிறாங்க. அதை எங்கே நடவடிக்கை எடுத்துருக்காங்க?
அனாதை பிணத்தை அப்புறப்படுத்தக்கூட அரசு ஊழியர்களுக்கு லஞ்சம் தர வேண்டியிருக்கும் தமிழக சூழலில் பெற்றோரை ஏதோ காரணத்தால் நேரடியாக கொல்ல இயலாதவர்கள் அல்லது விரும்பாதவர்கள் வேறு புதிய வழிகளை கையாள்வதாக கூறுகிறார் ராசாத்தி.
ஒருத்தவங்க டூர் கூட்டு போனாங்க சார், காசி அங்கே கூட்டி போனாங்க சார், ஒரு கிழவி கூட்டி போய் இங்கேருந்து பணக்காரங்க தான் காரில் ஏற்றி போய் சார் அங்கேயே விட்டுப்புட்டு அந்த கிழவிட்ட 1 ரூபாவோட கொடுக்கல, விட்டுட்டு வந்துட்டாங்க சார். விட்டுட்டு வந்ததுக்கு ஊரில் இருக்கு ஊரில் இருக்குன்னு கொஞ்ச நாள் சொன்னாங்க சார், பிள்ளைன்ட்டாங்க சார், காணாமல் போச்சுன்ட்டாங்க. அப்படி அவங்களாம் பணக்காரங்க அப்படியும் செய்கிறாங்க சார், கூட்டி போய் கார்லேயே ஏற்றி போய் அண்டு இல்லாத பெரிய இடத்துல தெரியாத இடத்த பக்கம் போய் இறக்கி விட்டு வந்துடுது. அவங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கு தெரியும் பாவம்? அப்படி நிறையா பணக்கார வீட்டில் நடந்திருக்கு சார், எப்படி எப்படி செய்கிறாங்க. கொள்றதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு போல, பாவம். இருந்தாலும் பெற்றவங்க தான் ரொம்ப பாவம்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 7ஆம் பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளிடமிருந்து குர்தி இன போராளிகள் சின்யார் மலையை மீட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளின் பட்டியலில் வடகொரியாவை சேர்ப்பது குறித்து ஆராய்வதாக அதிபர் ஒபாமா கூறியிருக்கின்றார். துனிஷிய அதிபர் தேர்தலில் மக்கள் இன்று வாக்களித்திருக்கின்றார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.